الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், குரானின் மீது ஆழமான காதலை ஏற்படுத்தி தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மறைகிற நல்லவர்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், முழுக்க முழுக்க எங்களுடைய வாழ்க்கையை ஷரியத்தினுடைய அடிப்படையில் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பெறுகிற போது யா அல்லாஹ், களிமாவோடும் ஆரோக்கியமாக எங்களுடைய பணிகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடியவர்களாகவும், கடன் இல்லாதவர்களாகவும், எந்த கடமையையும் விடாதவர்களாகவும் எங்களுடைய உயிரை இந்த பூபாகத்திலிருந்து யா அல்லாஹ் நீ வாங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மன்னரையை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரியப்பட்டு கேட்டோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் உலக மாந்தர்கள் எல்லாம் நிற்கிற போது பெருமானாருடைய அந்த திருக்கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல ரூகுகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய இதயங்களை குரானின் பக்கம் திருப்புவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும் கற்புகளை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை உன்னுடைய அருப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு கியாமத் நாள் வரை இதுபோன்ற மஜ்லிஸுகள் உன்னை பற்றி, உன்னுடைய ரசூலை பற்றி, உன்னுடைய வேத வசனங்களை பற்றி உலகத்தின் எந்த மூலைகளிலெல்லாம் நடக்கிறதோ அத்துணை மஜ்லிஸுகளையும் யா அல்லாஹ், உன்னுடைய அருட்பார்வையை கொண்டு யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக. கியாமத்து நாள் வரை அவை நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. இந்த மஜ்லிஸுகளில் எந்த சஹாபாக்கள், இமாம்கள், எந்த தஃப்சீர் உடைய ஆசிரியர்களின் பெயர்கள், கருத்துக்கள் எடுத்தாளப்படுகிறதோ அவர்களுக்கு அதனுடைய கூலியை நிரப்பமாக யா அல்லாஹ் நீ கபரிலும் நாளை கியாமத்திலும் ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசின் உடைய கிட்டத்தட்ட நெருக்கமாக 100 வாரத்தினுடைய விளக்க உரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த சூரா யாசீனில் சொல்லப்பட்ட முழு செய்திகளையும் கடைசி ஆயத்துகளிலே அல்லாஹ் கன்க்ளூஷனாக, அதனுடைய முடிவாக சில செய்திகளை சொல்லுவதாக நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய ஏகத்துவத்தை பற்றி நாம் முடித்த ஆயத்திலே குறிப்பிட்டிருந்தான். கடந்த வாரத்திலே சொல்லும்போது சில விஷயங்களை நினைவூட்டினோம். நன்றி செலுத்துவதற்கு மறந்திருக்கிற மனிதன் எப்படி தானாக குஃப்ரிலே போய் சேருகிறான் என்கிற செய்தியையும், நன்றி ஒன்றுதான் ஷைத்தான் நம் மீது ஆளுமை செலுத்துவதற்கு இருக்கிற ஒரே கருவி என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களுடைய ஈமானில் எந்த வகையிலும் ஷைத்தானுடைய விளையாட்டுகள் இருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய நன்றி செலுத்துவதில், இறைவனை விட்டு தூரமாக்குவதில், அவனுடைய அந்த நியமத்துகளை நினைத்து உருகுகிற விஷயத்தில் ஷைத்தான் அவனுடைய வேலைகளை காட்ட முடியும் என்கிற தகவல்களை எல்லாம் சொன்னோம். செல்லுவிட்டு முடிக்கிற போது, போன வாரத்திலே அதற்கு முதவரம் சொன்னோம், ஒரு மூமினுடைய காலை வேலையும் இரவு வேலையும் இப்படி இருக்க வேண்டும். என்னுடைய குறிக்கோள் என்னுடைய நோக்கம் அல்லாஹ். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லணும், என்னுடைய குறிக்கோள் என்னுடைய நோக்கம் என்னை படைத்த ரப்பு, அதற்காக வேண்டி உள்ள வழிகளை நான் தேடுகிறேன், என் ரப்பு எனக்கு அமைத்து தருவான். ஒரு மூமினுடைய அடிப்படையான செய்தியாக இந்த சிந்தனை அவனுடைய காலை வேலைகளிலும் அவனுடைய இரவு வேலைகளிலும் இருக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளம் என்பதாக நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிற செய்திகளையும் நாம் இங்கே பதிவு செய்தோம். அப்புறம் அல்லாஹு தாலாவுக்கு மாற்றமாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அந்த இலாகுகள் குறித்து, ஸ்டாச்சூஸ், அவருடைய சிலைகளை குறித்தான செய்திகளை அல்லாஹு சொன்னான். இப்போ அதை முடிச்சுட்டு அடுத்த அல்லாஹ் அடுத்த ஆயத்திற்கு வருகிறான். அதில் அல்லாஹு சொல்லுகிறான், ஃபலா யஹ்சுங்க கவுலுஹும், ஃபலா யஹ்சுங்க கவுலுஹும், நபியே அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்த வேண்டாம். அந்த காபிர்கள் அப்படி பேசுகிற வார்த்தை, நபியே உங்களை காயப்படுத்த வேண்டாம். ஃபலா யஹ்சுன், ஹுசுன் என்று சொன்னால் கவலையை ஏற்படுத்துவது, அச்சத்தை தருவது, பயத்தை ஏற்படுத்துவது, ஒரு விதமான மிரட்சி, ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு விதமான அழுத்தம், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டாம். இன்ன நஅலமு மா யுஸ்ரூன வமா யுஅலினூன், நிச்சயமாக நாம் அவர்களை பற்றி உண்டான உள்ரங்கங்களையும் அறிகிறோம், வெளியே உள்ளதையும் அறிகிறோம். மா யுஸ்ரூன், அவர்கள் மறைப்பதும் நமக்கு தெரியும், வமா யுஅலினூன், அவர்கள் வெளிப்படுத்துவதும் நமக்கு தெரியும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு தரும். திடீர்னு ஏகத்துவத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி, கடவுள்களினுடைய மறுப்பு, வேறு பொருட்களை இறைவனாக ஆக்குவது என்பதை பற்றியெல்லாம் பேசி கொண்டு வந்த அல்லாஹ். இந்த உலகத்தில் மனிதன் இறைவனுக்கு பகரமாக அவனுடைய தேவைகள் நிறைவு செய்வதற்காக வேண்டி அவன் தேர்ந்தெடுக்கிற அற்பமான பொருட்களை குறித்து பேசிய அல்லாஹ். அது அவனுடைய பொருளாதாரமாக, அவனுடைய ஆரோக்கியமாக, அவனுடைய குழந்தைகளாக, அல்லாஹுவினுடைய இடத்தில் அவனுடைய இதயத்தில் அல்லாஹுவை எங்கு வைக்க வேண்டுமோ அவனை விட்டுவிட்டு மற்ற பொருட்களை எல்லாம் வைக்கிற அந்த செய்திகளை சொல்லி கொண்டு வந்த அல்லாஹ் திடீர்னு சொல்றான், அவர்களுடைய வார்த்தைகள் உண்மை காயப்படுத்த வேண்டாம். ஏன் இது, இந்த வார்த்தைக்கும் இந்த செய்திக்கும் இதற்கு முன்னுண்டான செய்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, மொதல் ஆயத்தில் சூரா யாசீனை ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் சொன்னான், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்ன கலமினல் முர்சலீன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் அழகா சொன்ன, யாசீன் பெருமானாருடைய பெயர், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், உங்கள் மீது இறங்கிய அந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், சர்டைன்லி யூ ஆர் மை மெசஞ்சர். இந்த செய்தி அல்லாஹ் கொடுத்தான், நீங்க வெறும் மெசஞ்சர் மட்டுமல்ல, நீங்கள் நபி மட்டுமல்ல, என் நபி, யூ ஆர் மை மெசஞ்சர், இன்னக லமினல் முர்சலீன். அப்போ அந்த செய்தியை திரும்பவும் நினைவுபடுத்துவதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நபிக்கு ஒரு ஆறுதல் தருகிறார். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், நபியே உங்களை காயப்படுத்தும், கொச்சைப்படுத்தும், படுத்தும். இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நபியை கண்ணால் காணாத நாம், நபியை பற்றி எந்த விதமான அறிமுகமும் எந்த விதமான செய்தியும் நாட்டினுடைய தொடர்போ மொழியினுடைய தொடர்போ அந்த அந்த எந்த விதமான ரசனையும் அறியாத நமக்கு பெருமானாரை பற்றி ஒரு வார்த்தை காயப்படுத்தி சொல்லிவிட்டால் ரத்தெல்லாம் கொதிக்குது. ஏதாவது நபியை பேசி என் உயிரே கொடுப்பேங்கிறோம். எப்படி அந்த பற்றுதல், இறைவன் ஏற்படுத்திய பற்றுதல். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், உங்க நேரடியாக உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் எப்படி கைகொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறான் இந்த இடத்துல. அப்ப இன்னக்க லமினல் முர்சலீன், நிச்சயமாக நபியை நீங்கள் நாம் அனுப்பிய ரசூல் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறான். என்ன காயப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி, என்ன காயப்படுத்தினாங்க, பெருமானார் வார்த்தையால் அவர்கள் படுத்திய காயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நபிகளை குறித்து பேசியது ஒன்று, நபியோடு நபிக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை குறித்து பேசியது ஒன்று, நபியை குறித்து பேசும்போது இவர் ஒரு ஷாயர், இவர் ஒரு கவிஞர்னு சொன்னான். ஏற்கனவே எல்லாம் மேல சொன்னான். உங்களுக்கு கவிதையினுடைய அந்த அமைப்பிலே நான் உங்களை ஏற்படுத்தவில்லை, அப்ப கவிஞர் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, நபியை பார்த்து சாஹிர் சொன்னான். சாஹிர் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு மந்திரவாதி, இவர்கிட்ட யாரெல்லாம் போறாங்களோ இவர் கூட போயிடுறான், இவர் மந்திரவாதின்னு. மூணாவதாக நபியை பார்த்து சொன்னா முஃப்தர், முஃப்தர் இட்டு கட்டக்கூடியவர். அல்லாஹுவை பற்றி, நம்முடைய கடவுள்களை பற்றி நாம் என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோமோ அதெல்லாம் விட்டுட்டு இவர் வேற ஒன்னு புதுசா சொல்றார். முஃப்தர், அவர் இட்டு கெட்டுகிறார். இல்லாத ஒன்றை இறைவனுக்கு, அந்த கிரியேட்டருக்கு இருப்பதாக இவர் புனைகிறார். இதை செஞ்சு வச்சிருக்கவே அவன், அவர்களாக புனைந்து ஒரு பொருளை உருவாக்கி, ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலையை வடித்து, அவர்கள் மனதில் எதை வைத்திருக்கிறார்களோ அதுபோன்ற உருவங்கள், அதுபோன்ற உருவங்கள். எத்தனை உருவங்கள் இன்றைக்கு கடவுள்கள் ஆணாக இருக்கிறது, ஆண் உருவம் எங்கேயும், மற்றதெல்லாம் பெண்ணுடைய உருவங்கள். அவன் மனத்தின் வெளிப்பாடு, அவன் தேடுதலின் வெளிப்பாடு. இவனா உருவாக்கிதான், இப்படி இருந்தா எப்படி இருக்கலாம், இப்படி இருந்தா எப்படி இருக்கலாம் அப்படின்னு இவன் மனக்கிடக்கையை பொருளாக ஆக்கி அதற்கு முன்னே அவர்கள் வழிபாடு செய்தார்கள். சூரியன் பெண்ணாக ஆனால், பூமி தாயாக ஆனால், வானம் தாயாக ஆனது, இப்படி ஒன்னு ஒண்ணுக்குமே இவன் கற்பனையில் பெண்ணாக ஆக்கி அதை உருவப்படுத்தி வழிபடுத்தினான். அந்த செய்தியை பெருமானாரை பார்த்து சொல்றான், முஃப்தர், நீங்கள் இட்டு கட்டுபவர் அப்படின்னு சொன்னான். அடுத்து சொன்ன சாஹிர் சொன்னான். இது எல்லாத்தையும் விட கடைசியில் கடைந்தெடுத்த வார்த்தை மஜ்னூன். மஜ்னூன், மஜ்னூன் அப்படின்னு சொன்னா மென்டலி டிஸார்டர், நீங்கள் அறிவிலே குறைந்தவர், நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். இப்ப சாதாரணமா ஒரு பிள்ளைய பார்த்து கூட நீ பைத்தியம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு பையனை ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு, இல்லை ஒரு காலேஜில் வகுப்பில் ஸ்கூலில் படிக்கிறவனை கூப்பிட்டு, எப்பா நீ பைத்தியம்ப்பான்னு சொன்னோன்னு அவன் என்ன சொல்லுவான்? நீ பைத்தியம், கொப்பேன் பைத்தியம், அவன் தாத்தா பைத்தியம், பூரா பயில் நீங்கள் பைத்தியம்டா அம்மா சொல்லணும். இல்லை, அந்த வார்த்தையே தடிமனான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அப்போ பெருமானாரை பற்றும் இப்படி பேசியிருக்கிறான்னு பார்த்தா இல்லை, பெருமானாருக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த தூய்மையான வேதத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். அதா ஷியார். ஒருத்தன் சொன்னா இது கவிதை, இது எங்களுக்கு தெரியாதா, இத்தனை வருஷமா நாங்க கேட்டுக்கிட்டே தானே இருக்கோம், இது ஒரு கவிதை தொகுப்பு, எங்க இருந்த காப்பி அடிச்சிருக்காரு முகமதுன்னா. ரெண்டாவது சொன்னா இது வந்து கிது, பொய், இது ஒரு பொய், பொய்யான செய்தியை இவர் கடவுளிடத்திலிருந்து வந்ததாக சொல்லுகிறார் சொன்னான். அதே மாதிரி நபியை பார்த்து கத்தாபு சொன்னான். இப்படி எல்லாம் வார்த்தைகளை அவர்கள் அள்ளி விட்டார்கள். யார் இடத்துல பேசுறோம் அப்படிங்கக்கூடிய அந்த முறை அவர்களுக்கு தெரியல. அதனால எனக்கு என்னன்னு அவர்களுக்கு அவர்களுக்கு தோணிய வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதற்கு முதல் நாள் வரை அந்த வஹியினுடைய அறிவிப்பு வந்து அல்லாஹுவினுடைய வேத தூதை எத்தி வைக்கிற வரை அமீன். இந்த உலகத்திலே அவர் மாதிரி நாணயம் யாரும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். இது அல்லாஹ் ரசூல் நான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி மாறிச்சு. அவர் லூஸ் ஆயிட்டார், ஷாயர் ஆயிட்டார், கத்தாப் ஆயிட்டார், முஃப்தர் ஆயிட்டார், இட்டு கட்டக்கூடியவராக ஆகிவிட்டார். இதெல்லாம் நபிக்கு வலிச்சுது. ஒரு ஓரமா அந்த கவலைகள் இருந்தது, ஏத்துக்கொள்ளலங்கிறது ஒரு கவலை, ரெண்டாவது அல்லாஹ்வினுடைய வேதத்தை இப்படி பேசுறாங்களே, இருக்குமா இருக்காதா? இவ நமக்கே யாராவது ஏதாவது சொல்லிட்டா எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ கோவம் வருது, கோவப்படணுமா? சில பேர் கேட்குறான், நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது முஸ்லீமா இருந்தா. இந்த இப்ப இடையில ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று பொதுத்தளத்தில் போயிட்டு இருந்துச்சு, ஏன் பப்ளிக் டொமைனில் பெருமானாரை பற்றி அவர் அப்படி பேசிட்டாரு. அவன் சொன்னா நம்ம அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, பதில் சொல்லாமா வேண்டாமா? நம்ம ஆளுகளுக்கு தெரியலை இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணுறான். அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. போன வாரம் அந்த தௌஹீதை பற்றி பேசுகிற போது, அடுத்த கடவுள்களை வெளிப்படுகிற அந்த செய்திகளை பற்றி பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன், லா தஸுப்பு அல்லதீன யதுஊன மின் தூனில்லா ஃபயஸுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல், மற்றவர்கள் அழைக்கிற அந்த விக்கிரகங்களை நீங்கள் ஏச வேண்டாம். ஏன்? அவர்கள் அல்லாஹுவை ஏசுவார்கள். அதுவம் பிகைரி இல், ஏன் அப்படின்னு, தே ஆர் அன்னோன், அல்லாஹ் சொல்றான், தே டோன்ட் நோ அபவுட் எனி திங், அல்லாஹ் அல்லாஹை பத்தி தெரியாது, திரும்ப தார்மாரா பேசுவான். அந்த ஆயத்தை எடுத்து போட்டு ஒருத்தர் சொல்றாரு, நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனா அப்படியா அப்படின்னு கேட்டு பார்த்தா கிடையாது. வரலாற்றினுடைய முழு பகுதிகளிலும் எந்த விஷயத்தையும் நாம ஆரம்பிக்க கூடாது. அதுதான். நீ திட்டாதேங்கிறான் அல்ல, நீ ஆரம்பிக்காத, ஒரு விஷயத்துக்கு நீ துணை போயிடாத, உன்னுடைய தாயை ஏசுவதற்கு நீ காரணமாயிராத. இன்னொருத்தன் தாயை பேசுறான்னா வரல, நம்ம அப்படி பொறுமையா இருக்கணும். பொறுமையின் சிகரம், நான் கடல், நான் ஒரு அவுளியா, நான் எதையும் ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அதை நல்லா விளங்கிக்கணும். நாம் ஆரம்பிக்க கூடாதே தவிர இன்னொருவர் ஆரம்பித்து விட்டால் அதற்கான பதிவுகளை மிக சரியாக இட வேண்டும் என்று நம்முடைய சரியத்து நமக்கு சொல்லி தருகிறது. அதுக்கு என்ன அதற்கு தகுந்த அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அது காரணம்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி கொடி பிடிக்கிறது மட்டும் காரணம் இல்லை. நல்ல பெரிய கொடியா பிடிச்சிட்டோம் நாங்க, பேனர் கட்டிட்டோம், அவருக்கு எதிர்ப்பு பதில் இல்ல இல்ல, அவர் உணர்கிற வகையில் அந்த எதிர்ப்பு இருக்க வேண்டும், அவருக்கு அந்த செய்தி போய் அடைய வேண்டும், அதனுடைய சரியான அறிவு என்னவோ அது போய் சேர்க்கணும். ரோட்ல நின்று கொடி பிடிச்சிட்ட உடனே, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட உடனே, பயான் பண்ணிட்ட உடனே, கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்ட உடனே எல்லாம் இல்ல, இந்த செய்தி அவரிடத்திலே போய் சொல்லப்பட வேண்டும், அவர்கிட்ட போய் இந்த செய்தி சேரணும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசை மாறி பொழிந்தவர் ஒரு கவிஞர், வசை மாறி பொழிந்தவர் ஸுஹைர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர் பேசிய பேச்செல்லாம் அளவு கடந்து போனோம்னு சொன்னாங்க. அவருக்கு கத்தலுக்கு அனுமதி கேட்டாங்க, அவரை காலி பண்ணிடலாமான்னு சரின்ட்டாங்க. இல்லை எப்படி அமெரிக்காவில் ஒருத்தனை, நான் இவர் வந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டினுடைய ஆஃபீஸில் இருந்து அவரை இது பண்ணலாம், ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கான். அது மாதிரி அளவு கடந்து பேச்சு போனோன்னு நபி சொன்னாங்க. ரைட், இந்த செய்தி அவர்கிட்ட போய் கிடச்சி, அவர்கிட்ட போய் அவருடைய ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க, நிலைமை மாறி போச்சுப்பா, ஏன் இப்படி பேசுனேன். அவர் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் வந்து சந்திக்கணும்னு ஆசை, எப்படியா ரசூலுல்லாஹ் சந்திச்சு, ஏன்னா எங்கே கண்டாலும் என்ன நடக்கும்னு தெரியாது, பெரிய கவிஞர். அப்போ ஒரு நாள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு. அவன் சொன்னாங்க, நீ வாங்க பரவாயில்ல, நபி உங்களை மன்னிச்சிருவாங்க. மாறுவேடம் போட்டு வர்றார், வரலாறு நீண்ட வரலாறு அது. வந்து பெருமானார்கிட்ட உட்காந்து அவர் கேட்குறாரு, இதே மாதிரி ஸுஹைர் உங்கள்கிட்ட மன்னிப்பு தேடி வரணும்னு நினைக்கிறாரு, அவரை நீ மன்னிச்சிருவீங்களா? உடனே ஏன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இல்லை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க ஆசைப்படுறாரு, மன்னிச்சிருவேன். நான் அவங்க அரபிட்ட தான் அந்த டர்பன் கட்டுற பழகம், இப்படி கட்டிக்குவாங்க, டர்பனை விலகிட்டு சொன்னார். நான் தான் அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உன்னை மன்னிச்சிட்டேன். அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு. அந்த ஸ்டாண்டை புரியணும், இதுதான் வரலாறு. இதுக்கு தான் வரலாறு படிக்கணும்னு ஏன் சொல்றதுன்னா, இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இல்லை இல்லை நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக வேண்டியதா, இனி யாரா போட்டு பார்த்துரும், இல்லை அவருடைய அந்த இடத்தில் அவர் நடந்த நிகழ்வு நான் நல்லாவே ஏற்றுக்கொண்டேன், உங்களை நபின்னா உடனே உடனே எவ்வளவு மனசில் இருந்தாலும் அப்படியே விட்டாச்சு. அதனால அந்த பதிவுகளை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது தான் அறிவு. ரெண்டாவது, பெருமானார் மேலே ஏற்படுத்திய அந்த கலங்கங்களை சமூகத்தில் களைவது தான் அறிவு. அவன் பேசிட்டாங்கிறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப இவனும் பேசிக்கிட்டே இருக்கான், அதை பத்து பேருக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றான், அவன் பேசியிருக்கான் பாருங்க, இது குற்றம். சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாம பயன்படுத்தினா முஸ்லீம்களின் மீது அது குற்றமாக அமையும். குர்ஆன் ஓதுபவருக்கே பாதகமான பதிலை சொல்லும்னு வருது. குர்ஆன் சில நேரங்களில் ஓதுபவருக்கு எதிராக அது துவா செய்யும். இவன் நல்லா இருக்கணும்னு ஓதுனா ஆயத்தை, ஆனா இவன் கெட்ட போயில வட்டி வாங்காதன்னு ஓதுனான், ஆனா இவன் வட்டி வாங்கிட்டு இருக்கான்னா அந்த ஆயத்தை ஓதும்போது குர்ஆன் சொல்லும், யாழ்லா வாழ டெய்லி படிக்கிறான் இந்த ஆயத்தை, ஆனா அந்த வேலையை கரெக்டா செய்யறானே, அதே வேலையை செய்யறானே. அப்ப நாங்க படிக்கிறது ஒரு புத்தகம், இடிக்கிறது வேற இடம்னு கேட்பான்ல, அதே மாதிரி ஆயிருது. அப்ப அப்படி ஒரு சமூகத்தை அல்லாஹுத்தால ஒரு காலமும் சமைக்க விரும்பவில்லை. அப்போ எப்படி பதிவு செய்ய வேண்டுமோ அந்த பதிவை சமூகத்தில் பெருமானாரை குறித்தான நல்ல சிந்தனைகளை பதிவிடுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் நல்லா சொல்றான். அப்ப அது கொண்டு போய் சேர்க்கணும். நான் இன்னைக்குள்ள அந்த கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி அது தேவை அப்படிங்கிறதுனால இந்த செய்தியை பதிவு செய்யறேன். ஏதாவது ஒரு தகவல் பெருமானாரையோ இஸ்லாத்தையோ இழிவுபடுத்தி ஒரு செய்தி வந்ததுன்னா அதை ஃபார்வேர்டு பண்றதுனால நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அப்படி பண்ணுனா குற்றம் நாம் நம்மை சார்ந்தவர்களாக அந்த அனுப்பியவர்களிலே நாமும் ஒருவராக ஆவோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நின்று அதற்கு என்ன சரியான பதில் என்பதை அதனுடைய முகாந்திரங்களை வெளிப்படுத்துவதற்கு நாம் உதவ வேண்டும். இப்ப அதை அனுப்புறதுதான் நன்மை நினைச்சுக்கிட்டான் நிறைய பேர் இப்படி செஞ்சுட்டான்னு. அப்ப உனக்கு இதுக்குரிய பதிலும் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு அர்த்தம். ஒரு முஸ்லீம் ஒரு காலமும் இப்படி செய்யக்கூடாது. இதற்கு முன்னே உள்ள நிலைமைகள் மாறி இருந்தால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் எந்த செய்தி வந்தாலும் வெறும் ஃபார்வேர்டிங் மட்டும் இருக்கக்கூடாது. இப்ப உள்ள பெரிய முசீபத்து நோய் என்னன்னா, ஆயத்தை பார்த்தோம்னா படிக்கவே மாட்டான், ஃபார்வேர்ட் எவனாவது போடுறாங்கிறான். இது நன்மை தனாஜர்த்தனா? இல்ல, அதுக்கு பேர்லாம் நன்மை இல்லை. உனக்கே பயன்படாத ஒன்று இன்னொருவருக்கு போய் நீ பயன்படுத்த கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் இது பொய்யான செய்தி. அப்ப உனக்கு முதல்ல அது பயன்படணும், அப்புறம் நீ சொல்லணும். அடுத்து அந்த ஆயத்துகளிலே தவறு இருக்கிறதா சரி இருக்கிறதா, அதுல என்ன எழுதியிருக்கான், அவனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன, எதுவுமே தெரியாது. உங்களிடத்தில் இது போன்று வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, உங்களுடைய 24 மணி நேர சேனல்ல எந்த செய்திகள் வந்தாலும் கிளாரிஃபை இட். குரானினுடைய ஆர்டர், அந்த ஃபார்மே வேற, ஆர்டர் ஃபார்ம், கிளாரிஃபை இட். அண்ட் துசீபு கௌமம் பி ஜஹால, நீங்க அதை பார்க்காம அனுப்புற செய்தி அது இஸ்லாத்தில் இல்லாததாக அல்லது தவறாக பதியப்பட்டிருந்தான செய்தியாக இருந்தால் அதனால் ஒரு அறிவில்லாத கூட்டமே கெட்டு போயிருவான். அப்ப இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு முஸ்லீம் எவ்வளவு கவனமாக கையாள வேண்டிய செய்தி. ரெண்டாவது, வரலாற்று பார்வையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாம் உள்வாங்க வேண்டும். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி மாறி 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 வசை வழிந்த போது அல்லாஹு தஆலா தசல்லியாக சொல்லுகிறார், லா தஹ்சன், டோன்ட் பீ சேட். அது எவ்வளவு பெரிய ரஹமத்தான வார்த்தையா இருந்திருக்கும். அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து, நபியே நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்திருக்கும். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டா, தர்ஜுமா படிக்கிறதுக்கும் இந்த குரானினுடைய நேரடியான ஆயத்துக்களை ஆய்வு செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஆயத்துல ஒரு முக்கியமான ஒரு கொக்கி அல்ல போட்டிருக்கான். அவர்களுடைய வார்த்தைகள் நபியே உங்களை காயப்படுத்த வேண்டாம். இத சரியா அரபியில சாதாரண ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு அரபி படிச்சவர் படிச்சுக்கிட்டு இருக்கவர் அல்லது ஒரு அரபு நாட்டில் வாழ்றவரை கூப்பிட்டு நீங்க இந்த வார்த்தையை அப்படி சொல்லுங்க, நான் சொல்றத வார்த்தை உங்களை காயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவார்னா, லா தஹ்சன் பிகௌலிஹிம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. ஆயத்துல முன்னாடி அல்லாஹ் சொன்னான், அந்த குழியில அந்த கேவ்ல பெருமானார் இங்கிருந்து மேரா இதுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிற போது அந்த குழியில் அபூபக்கரோடு இருந்த போது அப்ப அபூபக்கர் இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஆனா. அபூபக்கரை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இன்னல்லாஹ மஆனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், அந்த அபூபக்கருக்கு சாந்தப்படுத்துகிற வார்த்தை. அப்ப பெருமானாருக்கும் அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கணும், லா தஹ்சன் பிகௌலிஹிம், லா தஹ்சன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தை வார்த்தையாகவே இருக்கட்டும், ஆனால் அப்படி சொல்ல, லா யஹ்சுன்க கவுலுஹும். நான் இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதற்கு இந்த ஆயத்தினுடைய திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய டேஸ்ட், இதை தான் சொல்லுவாங்க இலக்கிய நயம், இந்த குரானினுடைய ஒரிஜினாலிட்டி, அதனுடைய டேஸ்ட், இந்த லட்டுக்குரிய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத அந்த மொழி மட்டும்தான் தீர்மானிக்கும், அதனுடைய தர்ஜுமாக்கள் அல்ல. முஃபஸ்ரீன்கள் இதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுவாங்க, இந்த கான்டெஸ்ட்ல இந்த வார்த்தையில லா யஹ்சுன்க கவுலுஹும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ்ல சொன்னா அது நபியை பார்த்து பேசிய அல்லாஹு சொன்ன செய்தி அல்ல, அல்லாஹு வார்த்தைகளை பார்த்து பேசிய செய்தி. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல, நபியே நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல, வார்த்தைகளை பார்த்து அல்லாஹு சொன்னான், ஐயுஹல் கவுல் லா தஹ்சன் ரசூலி, ஓ த வேர்ட்ஸ், அல்லாஹ் சொல்றான், ஓ த வேர்ட்ஸ், டோன்ட் மேக் எனி ஹார்ம் ஃபார் மை மெசஞ்சர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, நேரடியாக ஒரு நபியினுடைய உயர்வு, ஒரு நபின்னா யாரு, அவருடைய மக்காம் என்ன, அதான் சார் ஈமான், அதான் ஈமான், அதான் குர்ஆன், நம்முடைய முழு வாழ்க்கையும் அதுதான், நம்முடைய முழு வாழ்க்கையும்
இதுதான். இதை தாண்டி நமக்கு இன்னொன்னு இல்லை. போன வாரம் காலேஜில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தார், வந்து கேட்டார், சார் நம்ம குர்ஆன் ஹதீஸ்லேயே தான் எல்லாமே இருக்கு, வேற ஏதாவது புத்தகங்களை நம்ம படிக்கணுமா? நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல தான் எல்லாமே இருக்கு, அறிவு எல்லா ஞானங்களும் இருக்கு. அப்போ நம்ம லைப்ரரியில் போய் நீங்கள் அப்பப்போ அந்த புக் எடுத்து படிங்க, இந்த புக் எடுத்து படிங்க, அதை படிங்க, இதை படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இப்போ இதெல்லாம் படிக்கணுமா இல்லை குர்ஆன் ஹதீஸ் மட்டும் படித்தா போதும்? நல்ல கேள்வி இல்லை. நான் சொன்னேன் குர்ஆன் ஹதீஸ படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதோடு நாம் எந்த காலத்தில் வாழுகிறோமோ அந்த காலத்தில் என்ன அறிவு இருக்கிறதோ அதை சட்னி மாதிரி வச்சுக்கணும். இது மெயின் டிஷ், அது சைடு டிஷ். இன்றைய காலத்தில் எந்த அறிவினுடைய வளர்ச்சிகள் எல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லாத்தையுமே நாம் யூஸ் பண்ணணும், கண்டிப்பா நமக்கு தேவை, நம்ம அந்த அறிவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்கணும். ஆனா சட்னி அளவு, அவங்க என்ன வித்தியாசமா சட்னி அளவுங்கிறீங்களே? ஏன்னா இந்த சமுதாயத்தில் தவறான ஒரு பதிவு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருச்சு. என்னன்னா இந்த சமுதாயம் படிக்கல 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 படிக்கலன்னு கடந்த ஒரு 35 வருஷமா, ஒரு 25 வருஷமா, ஒரு 15-20 வருஷமா இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த சமுதாயம் படிக்கல, இந்த சமுதாயம் படிக்கல, இந்த சமுதாயம் எங்க பாருங்க, யார நம்மளும் பேசுவான், நம்ம பாயும் பேசுவான். இது நான் ஒரு முக்கியமான அந்த சரித்திர சார்ந்த, சரித்திர குறிப்பு சார்ந்த ஒரு செய்தியை சொல்றேன். திரும்ப திரும்ப நம்மளை படிக்கல 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 படிக்கலன்னு சொல்லி கொண்டு போய் கல்லூரிகளில் படிக்க வச்சு அடிமைகளாக உருவாகிட்டாங்க. இன்னைக்கு காசை தேடுகிற அடிமைகள், அதை தவிர நம்ம எதுவுமே செய்யல. நம்ம அந்த சட்னியை என்ன செஞ்சிட்டோம்னா சாப்பாடாக்கி, சட்னி கொடுத்தான்ல சட்னியை சோறாக்கிட்டோம், பெரிய சட்டியில் காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். தோசை மேலே இருக்கு, தோசையை நல்ல பேப்பரில் மடித்து டிசைன் டிசைனான பேப்பரில் மேலே வச்சாச்சு, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லியாச்சு. சட்னியை குடிச்சாது விளங்குமா? விளங்குமா? ஒரு முஸ்லீமுக்கு குர்ஆன் ஹதீஸை விட இன்னொரு அறிவு அவனுக்கு இந்த உலகத்தில் நடைபோறதுக்கு தேவை கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு இந்த உலகத்தில் நடைபோறதுக்கு குர்ஆனை விட இன்னொரு அறிவு தேவையே கிடையாது. நம்ம போன வாரத்தில் முதல் வாரம் சொல்லும் போது சொன்னோம் இல்லையா, அல் குர்ஆனும், இந்த குர்ஆன் இருக்கிறதே இது பேசும் உலகம், பேசும் உலகம், உலகம் இருக்கிறதே பேசாத குர்ஆன், குர்ஆனும் சாமித் பேசாத குர்ஆன், அந்நபியு குர்ஆனும் எம்ஷி பெருமானார் நடக்கிற குர்ஆன், மொபைல் குர்ஆன். உலகத்தில் உள்ளது எல்லாமே குர்ஆன்ல இருக்கு, குர்ஆன் அது சம்பந்தமா பேசிக்கிட்டே இருக்கும், உலகம் குர்ஆனை பேசாமல் காட்டும். நபிகளார் அதை ஏந்தி கொண்டு வாழ்க்கையில் நடந்து காமிச்சு இதே மாதிரி நடங்கப்பான்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இனி இந்த சமுதாயத்திற்கு, இனி இந்த சமுதாயத்தினுடைய அறிவை முழுமைப்படுத்துவதற்கு யாருமே தேவை கிடையாது. அப்ப ஏன் சார் திரும்ப திரும்ப அப்படியே சொன்னா? அப்படின்னு சொன்னா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் நம்முடைய மூத்த தலைமுறைகள் எல்லாமே எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லாம் வியாபாரம் பிசினஸ் தொழில். அதனால அவங்க படித்தாலும் படிக்காட்டியும் அவங்களுக்கு தெரிந்த அந்த அறிவை வைத்துக்கொண்டு படிச்சு கொஞ்சம் முன்னேறி வந்து பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய இடத்துல இருந்தாங்க. நல்ல, இன்றைக்கும் பல கிராமங்களில் போனால் பெரும் பெரும் வீடுகள், இதெல்லாம் பர்மா தேக்கும்பா கெட்டி சும்மா ஜோராக வாழ்ந்தான். என்ன பெருமானார் சொன்ன வார்த்தை, அறிவு இங்கே இருக்கிறது, வாழ்க்கை தேவைக்கு வியாபாரம் செய். சரி, அப்புறம் வேற என்ன, இந்த உலகம் படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் மட்டும் ஏற்பாடு பண்ணிக்கங்க, அவங்க இதெல்லாம் படிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர், இஸ்லாமிய சுன்னத்து ஒரு ஊருக்கு ஒரு ஆண் டாக்டர், ஒரு பெண் டாக்டர். இன்னைக்கு ஏன் சார் தெரியல மொபைல் கடை மாதிரி எல்லாரும் கடை விரிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டா, இதான் கார்பரேட் சிந்தனை. இவன் அதை எப்படி டீவியேட் பண்றதுன்னு பார்த்தான். இவனை இப்படி விட்டா இவனே தான் பொருளாதாரத்தில் பெரிய ஆளா இருப்பான், நீ படி படின்னு சொல்லி இன்றைக்கு ஊரில் எங்கெல்லாம் பெரும் பெரும் வீடுகளாக இருந்ததோ எல்லாமே இன்னைக்கு சால்வோ கொட்டாய ஆயிடுச்சு. மாடியும் கூட கோபுரங்களும் வைத்திருந்த ஆளுகள்லாம் இதை போட்டான். இன்னைக்கு மெயின்ல இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஊரினுடைய ஓரப்பகுதிக்கு போயிட்டான். நடக்குதா இல்லையா? திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தகவல். மாறி 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 நீ படிக்கணும்னு சொல்லப்பட்டதனுடைய விளைவு. இன்னமும் சில பேர் இப்ப நம்ம பேசுறதை கேட்டு கூட சில பேர் சொல்லலாம் இவர் என்ன இப்படி பேசுறாரு. இன்னமும் சொல்லலாம், ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆன் ஹதீஸை தாண்டி இன்னொரு அறிவு தேவையே கிடையாது. அப்புறம் என்ன தேவைங்க? நாம் வாழுகிற உலகத்தோடு நமக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் தேவையோ, அதற்கு தகுதியாக யார் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்தா போதும். அல்லது இன்றைக்குள்ள தேவை இப்படி சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஒர்க்குக்கு எம்ப்ளாயி யாராவது போகணும்னா நீங்க படிங்க சார், போங்க சார், அத்தவங்களா நீங்க பிசினஸ் பண்ணுங்க சார், கொஞ்சம் அப்படி ஒரு சமுதாயத்தை எண்ணி பாருங்க. எனக்கு இல்லையே, எம்பிஏ படிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு போய் சேவகம் செய்கிற பணி, அவனுக்கு முன்னாடி நிக்கிற பணி, நாங்க 1.5 லட்சம் ரூபா வாங்குறோம் ஆனா சும்மா தொழுது விட மாட்டேங்கிறான்னு புலம்புற பணி, சரி இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா, வரலாறை புரியாததனால், வரலாறை மறந்ததனால் இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட பெரும் இழுக்குகள். அதனால படிக்க வேணாம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அந்த இரும்பு இறக்கப்பட்ட வரலாறு குறித்து ஒரு பேசி வந்துச்சு. அவர் இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு உள்ள இந்த லைன்ல இன்றைக்கு அந்த இரும்பை வச்சு யாருக்காவது காலில் அடிபட்டுருச்சு உள்ள பிளேட் வைக்கிறாங்க இல்லையா, இரும்பு வச்சு பிளேட் வைக்கிறாங்கல்ல, இன்றைக்கு அதனுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து சோலார்ல அந்த லேசர்ல உள்ள ஏதாவது ஆபரேஷன் பண்றானோ அதே மாதிரி இன்றைக்கு லேசர் மூலமாகவே அந்த இரும்பு பிளேட்டை உள்ள வைக்கிறதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டான், ரீசன்ட் டெக்னாலஜி. அறுத்து உடஞ்ச காலில் தூக்கி வச்சு அதுக்குள்ள பிளேட்டை சொருவி நேரம் நிமித்தி அதில் போல்டு போட்டு திரும்ப 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு திரும்ப அழுத்த அந்த பிளேட், அப்படிலாம் இப்போ கிடையாது. காலை பிடிச்சிக்க வேண்டியது நேரம் உள்ள அடித்தோம் அப்படின்னு சொன்னால் எதையுமே புழக்காம உள்ள அந்த ராடு போய் உள்ள உட்காரு. இன்னைக்கு ரீசன்ட் டெக்னாலஜி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சி இன்னைக்கு வெளியிட்டிருக்கான். அந்த இரும்பை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இரும்பு பூமியினுடைய பொருளே அல்ல என்று குர்ஆன் பேசுகிறது. முத முதல்ல குர்ஆன் தான் பேசுச்சு. இரும்புக்கும் பூமிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி ஒரு பொருள் பூமியில உருவாகவே முடியாது. வேற எங்க சார் உருவாகுது? அல்ல அதையும் சொல்றான், நான் எங்கேருந்து உருவாக்கி அந்த பொருளை வானத்திலிருந்து நான் எப்படி இங்க கொண்டு வர்றேன் அப்படி. இன்றைக்கு வரையும் பூமியில் உருவாகாத ஒரு பொருள் இரும்பு. இன்னைக்கு ஒத்துக்கிறான் அந்த சயின்ஸ். குர்ஆன்ல என்னைக்கு சொல்றான், வான்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஸும் ஷதீத், நாம் வானத்திலிருந்து இரும்பு இறக்கினோம், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற பல வழிகளில் அது உங்களுக்கு உதவும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இரும்புனா என்னன்னே தெரியாது. இந்த டெக்னாலஜி இன்னைக்கு பேசுற புது பேச்சு எதுவுமே இல்லாத. அப்ப இந்த அறிவு யாருக்கு சொந்தம்? இந்த அறிவை கொண்டாட வேண்டியவர்கள் யார்? அப்போ அல்லாஹு தஆலா நபிய தக்ரீம் பண்றதுக்கும் நபிய ஹானர் பண்றதுக்கும் நபினா யாருன்னு நீ புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறதுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, யா அய்யுஹல் கவுல் லா தஹ்சன் ரசூலி, வார்த்தைகளே என்னுடைய நபியை காயப்படுத்துகிற உரிமை உங்களுக்கு இல்லை, நீங்கள் என் நபியை காயப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் யாரு? இந்த ஆயத்தை இப்படி புரிஞ்சு ஓதணும்னா என்ன நடக்கிறது? சொல்லும் போதே அப்படி அந்த ரத்தம், அந்த ஈமானிய ரத்தம் இருந்துச்சுன்னா அதை சொல்ல சொல்லவே அப்படி. அப்ப எந்த அளவுக்கு பெருமானாரை கொண்டு போய் அல்லாஹ் மேலே வைத்தால் இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லுவான். இதை விளங்கணும்னா முதல்ல கிராமர் தெரியணும், அப்புறம் வந்துட்டு அரபியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நயங்கள் புரியணும், அப்பதான் இந்த இந்த அர்த்தத்தை விளங்க முடியும். டிரான்ஸ்லேஷனை வச்சு பார்த்தா அந்த நீங்க கவலைப்படாதீங்கன்னு போட்டிருப்போம், நீங்க கவலைப்படாதீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் இந்த நோக்கத்துல இந்த வார்த்தையை சொல்லல, இதை தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இந்த வார்த்தைகள் வார்த்தைகளே என் நபியை காயப்படுத்தி விட வேண்டாம், மூமின்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த நபியை அனுப்பிய நான், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்கெல்லாம் ஆர்டர் போடக்கூடிய முழு உரிமை படைத்த நான், எல்லா வகையிலையும் என் நபியை பாதுகாப்பேன். அது வார்த்தைட்டும் புரியும் நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள பொருட்கள் மட்டும் என்னுடைய நபியை டிஸ்டர்ப் பண்றது இல்ல, வார்த்தைகள் கூட டிஸ்டர்ப் பண்றதை நான் விரும்பல. ஏன்னு கேட்டா அவர் யாள், அவர் யாள், எப்படி அந்த ஆயத்தை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அப்படியே மண்டை சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லிருங்க ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன அழகா குர்ஆன் பேசுகிறது, என்ன என்ன மாதிரி எல்லாம் பேசுறான் அல்லாஹ், சாமானியமா பேசல, என்னென்னமா என்னென்ன அவர்களுடைய அந்த மரியாதைக்கும் அவர்களுடைய உயர்வுக்கும் தோதுவாக அல்லாஹ் பேசுகிற வார்த்தைகள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுவான், ஃபலம்மா ஜாஅதுஹும் ஆயாதுனா முப்ஸிரதன் காலு ஹாதா ஸஹ்ரும் முபீன். அல்லாஹுவினுடைய இந்த அத்தாட்சிகள் வெளிச்சமாக அவர்களிடத்திலே வந்தபோது, முப்ஸிரா முப்ஸிரா அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெயர் முப்ஸிரா. முப்ஸிரா முப்ஸிரா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிரும், சுத்தமாகிரும், சுத்தமாகிரும். அது தெளிவான ஒளி. அல்லாஹ் சொல்கிறான், இட் இஸ் எ லைட், இட் இஸ் எ லைட். அது உங்களுடைய எல்லா உள்ளங்களையும் சுத்தப்படுத்திவிடும். அப்படி அந்த செய்தி வந்தபோது கால காலு அவர்கள் சொன்னார்கள், ஹதா ஸஹ்ரும் முபீன், இது எதை இவர் பண்ற மாயாஜாலம் பண்ணா. நபியை பார்த்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டான், இதுக்கு எதை எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இட் இஸ் டூயிங் சம்திங். அவர் பேசினாலே எல்லாரும் கீழே விழுந்துடுறான். நபி பேசினாலே சுத்தி சுத்தி வர்றான், பூனைக்குட்டி மாதிரி சுத்துறான். பெரிய ஆளு, நான் அறிவுல எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ட்டு போனான். சில கவிஞர்கள் பெருமானாரை பார்க்கும்போது, நான் யார் யா அப்படின்ட்டு போன ஆளுகள் உண்டு. துஃபைல் அத்தௌசி என்று சொல்லுகிற தௌஸ் கூட்ட தலைவராக இருந்த துஃபைல் உள்ள வந்தவொன்னே அவனுக்கு முதல்ல அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, காபத்துல்லாவுக்கு போவாத, அப்படியே போனாலும் பஞ்சு வச்சுக்க, ரெண்டு பஞ்சு எடுத்து கொடுத்தான், திணிச்சுக்கிட்டு தான் அவரும் போனார். போய் நடக்க நடக்க அவருக்கு ஒரு உலகத்திலேயே நான் பெரிய அறிவாளி, ஏன் அளவுக்கு அரபி தெரிஞ்சவன் எவனுமே இல்லை, இந்த மொத்த அவர் சொன்னார், மொத்த இந்த உலகத்துக்குமே கவிதையினுடைய அந்த பகுதியில் நான் தான் தலைவர், கவிக்கோ நான் தான். இவர் என்ன இந்த ஜுஜுபி, இவர் பேசுறதை கேட்டு நான் என்னத்தை போன, ஒரு சுத்து சுத்தினோட காதல் உள்ள பஞ்சு தூக்கி விட்டேன். ரெண்டாவது சுத்து பெருமானாருடைய ஒரு ஆயத்து காதல் விழுந்துச்சு, மூணாவது சுத்த, நாலாவது சுத்து வந்து காலில் விழுந்துட்டான். நான் கவிஞர், நான் யாருன்னு பேசினவன் நாலாவது சுத்துல காலை பிடிச்சிக்கிட்டு கிடக்காரு. பிடிச்சிட்டு சொன்னாரு, மற்றவனுக்கு விளங்குதோ இல்லையே எனக்கு விளங்கும், இது நீ பேசுற வார்த்தை இல்லைன்ட்டான். அவனுக்கு எல்லாம் விளக்கத்தை கொடுத்துட்டான், மற்றவனுக்கு விளங்குதோ இல்லையோ நான் இந்த ஃபீல்டில் உள்ளவன், இது பேசவே முடியாது, இப்படி ஒரு வார்த்தையே இல்லையே, இது என்ன நீ பேசுற, இட் இஸ் அமேசிங், நான் ஒத்துக்கவே முடியாது. என்ன சொல், இது அல்லாட்டேந்து வந்துச்சு, நான் ரசூல், எஸ் ஐ அக்செப்ட், உடனே நான் ஏற்றுக்கிறேன். நான் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த துஃபைலு தோசியினுடைய கடைசி பயணத்தில் கூட வந்தவர் தான் அபூ ஹுரைரா. இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களில் எங்கே ஹதீஸ் வாசிக்கப்பட்டாலும் அபூ ஹுரைராவினுடைய பெயரை தவிர்த்து வாசிக்கவே முடியாது. எந்த ஹதீஸ் வாசிச்சாலும் எந்த பயான் சொன்னாலும், இது அபூ ஹுரைரா அறிவிச்சாரு, இது அபூ ஹுரைரா அறிவிச்சாருன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு காலில் விழுந்து எந்திரிச்சு போனாரே, அவர் கடைசி பயணமாக பெருமானாரை சந்திக்க வந்தபோது வந்த சின்ன பையன் அபூ ஹுரைரா. அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. நபியே நேத்து வரையும் உங்களை அமீன் அமீன் பேசிக்கிட்டே இருந்தான், திடீர்னு இன்னைக்கு காலில் எழுந்திரிச்சோன்னா ஹீ இஸ் எ லையர்ங்கிறான், கதாப் ஷாயர்ங்கிறான், இன்னைக்கு இவர் ஜாதுங்கிறான். எப்படி சொல்ல முடியும், நேத்து வரையும் ஒரு வாய் பேசிச்சு, இன்னைக்கு ஒரு வாய் எப்படி இப்படி பேசும், இப்படி பேசுறதுக்கு என்ன இருக்கு. இன்னும் அதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் இஸ்லாத்தை சொன்ன பின்னாலும் கூட பல காபிர்கள் பொருள்களை கொண்டு வந்து பெருமானார் இடத்துல கொடுப்பான். பெருமானார் இஸ்லாத்தை எத்தி வைத்த பின்னாலும் கூட பெருமானாரை பொய்யர்னு சொல்லிக்கிட்டே, பெருமானாரை ஷாயர்னு சொல்லிக்கிட்டே, வீட்டில் பாதுகாத்து வைக்க முடியாத பொருட்கள் ஏதாவது இருந்தா எதோ பேங்கில் ஆக்குற மாதிரி அந்த பொருள் இங்கே வரும். அதுல பல பேர் அடங்குவான். கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் தன்னுடைய தாவாவை அங்கே மக்காவிலே முடித்துவிட்டு அல்லாஹுவினுடைய அனுமதியோடு மதீனாவிற்கு கிளம்புகிற போது கடைசியா பெருமானார் செய்த வேலை, தன்னுடைய மருமகன் அலியை கூப்பிட்டு அந்த பொருள்லாம் கொடுத்து, இந்த ஆள்லாம் வருமா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது பூரா காபிர்களுடைய பேர், காபிர்களுடைய. 13 வருஷம் நபியை நம்பினான், பொருளை கொடுக்கறதுல நம்பினான். அதான் அல்லாஹ் சொல்றான், வஜஹது பிஹா வஸ்தைக்கனத்ஹ அம்புஸுகும், உள்ளத்தால் அவர்கள் உங்களை எல்லா வகையிலும் நீங்க தான் சிறந்தவர்னு நினைக்கிறான். ஆனா அதை அவனால ஏத்து வெளியே சொல்ல முடியல, ஊருக்காக வேண்டி அதுக்காக வேண்டி இதுக்காக வேண்டி உங்களோடு முரண்படுகிறான். என்ன கொடுமை! அவனுடைய உள்ளத்துக்கும் அவனுடைய உடலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு சைக்கிக்கு மென்டலி அவன் தான் டிசார்டராக இருந்தான், உள்ளமும் அவனுடைய வெளியும் ஒன்றாக இல்லை. சொல்லட்டல்லா சொல்றான், அது ஏன் அப்படின்னு சொன்னா, துல்மம் வஉல்வ, பெருமையின் காரணமாக அவர்கள் உங்களை அநீதமாக மறுத்தார்கள். துல்ம என்று சொன்னால் அநீதமாக, உல்வ அப்படின்னு சொன்னா சமூக ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சான். நான் உடனே ஒரு கூட்டத்துக்கு தலைவர், அந்த இந்த சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, நானே ஒரு குழுவுக்கு தலைவர், இவர்கிட்ட போய் என்னையா பேசுறது, இவர்கிட்ட போய் எப்படி சரண்டர் ஆகுறது, நம்ம தலைமைத்துவம் பெருமை, அவர் தலைவர் ஆயிடுவார் நம்ம அடிமை ஆயிடுவோமே நினைச்சான். அந்த உலு, அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நினைக்கிறான்ல. ஃபந்தூர் கைஃப கான அகிபத்துல் முஃப்ஸிதீன், அவர்களுடைய மரணங்கள், அவர்களுடைய கடைசி நேரங்கள் எப்படி நிகழ்ந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், பாரு அவருடைய கடைசி நேரம் என்ன ஆச்சு. உலகத்தில் அட்டுளியும் போடுகிற, உலகத்தில் ஆணவம் செலுத்துகிற எத்தனை ஆணவக்காரர்களை அல்லாஹு தாலா ஒடுக்கி அடக்கி இருக்கிறான். அந்த கடைசி நேரங்கள் தானே உலகத்துக்கே பாடம், பேசிய பேச்சுக்கள், ஆடிய ஆட்டங்கள். மரண நேரத்தில் யார் என்ன செய்ய முடியும்? அவரே அவருக்கு நினைச்சாலும் என்ன செய்ய முடியும்? முடியாது. ஏற்கனவே போன வாரம் சொன்னது, ஒரு நண்பர் கூட போன் பண்ணி கேட்டார், அது அந்த ஹதீஸ் அழகான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுப்பாங்களில எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் ஒட்டி வச்சு அதை திரும்பும் போதெல்லாம் அந்த முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்களே, உங்களுடைய கடைசி நேரம் துரதிஷ்டவசமாக இப்படி அமைந்து விட வேண்டாம். நீங்கள் அல்லாஹுவின் மீது அல்லாஹுவை வெறுத்தவர்களாக, அல்லது உலகத்துல ஹாஹான்னு ஏன் நான் இருக்கிறேன், நான் ஏன் இன்னும் மூத்தா போல, என் மூத்தி எப்போ வரும், அல்லது என் மூத்தி இவ்வளவு கொடூரமாயிருச்சே, நான் இப்படி மரணம் அடைஞ்சிட்டேனே, நான் என்னுடைய நிலைமை புல்லா பார்த்தா இங்க மிஷினரி அங்க மிஷினரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, என்ன என்ன வாழ்க்கையே, காசு எங்கே, கோடிகள் எங்கே, என் செல்வம் எங்கே, அப்படி ஆயிர வேண்டாம். அப்படின்னா எப்படி ஆகணும்? பெருமானா சொன்னாங்க, ஓஹுவ யுஹ்ஸினு ஸன்ன பில்லா, மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹு கொடுத்த அந்த நியமத்துகளை, அருட்கொடைகளை நினைச்சு பார்த்து வீட்டில் படுத்து அந்த அருட்கொடைகளை அனுபவிச்சுக்கிட்டே, இந்த சைடு மனைவி, இந்த சைடு மக்கள், இந்த சைடு இது எல்லாம் இருக்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லா, என்ன அல்லாஹ் எப்படிலாம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான், எப்படி ஊட்ட கொடுத்தான், ஏசியை கொடுத்தான், மனைவி கொடுத்தான், மக்களை கொடுத்தான், இதை கொண்டெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும், வஹுவ யுஹ்ஸினு ஸன்ன பில்லா, அல்லாஹுவை நல்ல நிலையில் நிரப்பமாக அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக தவிர நீங்கள் மரணம் அடைய வேண்டாம். பெருமானார் சொன்னார், வேண்டாம். லா யமூத்தன், இட்ஸ் எ ஸ்ட்ரெஸ். அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படி, செர்டைன்லி யூ டோன்ட், யூ வோன்ட், அதுக்கு அர்த்தம் செர்டைன்லி. நிச்சயமா இப்படி ஒரு நிலைமை ஒரு முஸ்லீமுக்கு வந்துட வேண்டாம். அப்ப ஒவ்வொரு முஸ்லீம் வேண்டாமா, ஒரே நாள்ல கடைசியில மரணப்படுக்கையில மட்டும் அல்லாஹ் பத்தி நினைச்சிட முடியுமா? மரணப்படுக்கையில ஊசி போட்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்றது இல்ல, அவன் கொடுத்த அந்த நியமத்துகளை நினைச்சு பரிபூர்ணமாக சந்தோஷப்பட்டு என் வாழ்க்கையில என்ன எப்படி ரப்ப வச்சிருந்தானே எப்ப கேட்க முடியும்? டெய்லி கேட்டுக்கிட்டு இருந்தா, டெய்லி அதே போன்று சிந்திச்சுக்கிட்டு இருந்தா, அந்த நிலைமை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், அநீதம் இழைத்தவர்களுடைய மரணங்கள், அவருடைய கடைசி நேரங்கள், கடைசி நிமிடங்கள், இந்த உலகத்தை விட்டு எப்படி பிரிந்தார்கள். உலகமே பாரு, இல்லை சொல்ல உலகமே பாரு, அதிலிருந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான படிப்பினைகள் உண்டு. அடுத்து இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க எப்படிலாம் சிரமப்படுத்தினாங்க நபிய, 43வது ஜுஹ்ருஃப் என்ற சூறாவில் அல்லாஹு தஆலா சொல்றான், 30வது வசனம், அழகான செய்தி, நபி அவங்க எப்படி சிரமப்படுத்தினாங்க. பெருமானாருக்கு அவர்கள் தந்த சிரமங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்றான், நபியே இந்த என்னுடைய வேதம் அவர்களிடத்திலே வந்தபோது அவங்க சொன்னாங்க, இது நிச்சயமா வந்து ஒரு விதமான ஜாது, இது வந்து அடுத்தவர்களை மயக்குகிற அந்த வேலை. இன்னா பிஹி காபிரும், நாங்க ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான். சொன்னதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, நல்லா சொல்றான். அப்படி சொன்னியா, சொன்னதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, இன்னொரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு கொடுக்கறான். இதுதான் மனுஷனுடைய கொழுப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம். இது எங்கிருந்து வர்ற கொழுப்பு அப்படின்னா, அங்க கியாமத்து நாள்ல முத முதல்ல ஆதம் அலை இஸ்லாத்த படைச்சோன்னா ஆரம்பிச்ச கொழுப்பு. சஜதா செய்யன்னு எல்லாம் சொன்னான், செய்யல. ஏண்டா செய்யல அப்படின்னு கேட்டது சும்மா நின்றிருந்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சைத்தானை பார்த்து எல்லாம் கேட்டான், ஏன் சஜதா செய்யல, யாரெல்லாம் செய்யல, இல்ல பதிலே சொல்லல, சும்மா நின்றிருந்தாலும் ஓகே, யாரெல்லாம் என்னால செய்ய முடியல, ஏதோ ஒன்னு ஒண்ணுமே சொல்லாம சும்மா அல்லாவுக்கு முன்னாடி நின்றதா கூட பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல அவன் அல்லாவுக்கு பாடம் நடத்துறான் அங்க அல்லாஹ். அதனாலதான் அந்த வார்த்தை எப்படி தெளிவா போடுறான், இது மனுஷன்கிட்ட நிறைய நேரத்தில் இருக்கும். ரப்பே, என்ன தலையிலிருந்து படைச்ச, அவனை காலில இருந்து படைச்சான். இப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்க இருந்து ஆரம்பிச்சு, நானும் நெருப்பு பறந்துகிட்டு இருக்கக்கூடியது, நான் மேல் நோக்கி போகக்கூடிய சக்தி, நான் எவ்வளவு பெரிய ஆளு. கலக்தஹும் மின் நாரின் வ கலக்தஹும் மின் தீன், அதோ அற்பம், அந்த ஜடம் கிடைக்கல, அற்பம் அது மண்ணு, மண்ணிலையும் களிமண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, ஏண்டா களிமண்ணு சொல்றானா இல்லையா, விளங்காட்டி களிமண்ணுன்னா. உடனே அல்லாஹ் சொன்னா, ஃபஹ்ருஜ் எக்ஸிட், Go out, go to hell. யாருக்கு பாடம் நடத்துறதுக்கு, எங்க வந்த, எந்த பிரிவினையை பத்தி பேசுற, மேல கீழே, நிறத்தால் உயரத்தால் அகலத்தால் இடத்தால் பொருளால், எதுலையும் எவனுக்கும் எதுவும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு என்னைக்கும் மாறும். என் கட்டளைகளுக்கு முன்னால் நீ எப்படி நிற்கிறாய்? அப்ப அந்த இனவேதமும் நிறவேதமும் எங்க இருந்து ஆரம்பிச்சது? நான் மேல நீ கீழேன்னு அன்னைக்கு சொல்லிட்டான். அத லைட்டா அவங்க சொல்லி பார்த்தாங்க மக்கா காரங்க. உலம்மா ஜாத்து பெருமானாருக்கு வந்தபோது, இவர் என்ன, இவர் இவர் ஏதோ பண்றாருன்னு சொல்லிட்டு சொல்றான். வகாலு லௌலா நுஸ்ஸில ஹதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியதைன் அஸீம், லௌலா நுஸ்ஸில ஹதல் குர்ஆன், ஏன் இந்த குர்ஆன் இறங்கல? அவன் கேக்குறான் திரும்ப, லவ்லா நுஸ், இந்த குர்ஆன் இறங்க வேண்டாமா? ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மின் கரியதைன் அஸீம், இந்த மக்கா தாயிஃப் போன்ற இந்த பெரிய நகரங்கள்ல கொடிகட்டி வாழக்கூடிய விஐபிகள் எத்தனை பேர் இருக்கா, அவனுக்கெல்லாம் ஏன் அல்லாஹ் இறக்கலன்னு கேட்டான். அன்னைக்கு அந்த நிறைய சொர்க்கத்துல பேசினத, இதுல வானமண்டலத்தில் அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கும் போது பேசின பேச்சும் எப்படி ஒன்னா இருக்கு பாருங்க. இவர் யாரியா, இவர் ஒரு எத்தீம், சாய் தந்தை இல்லாம அனாதையான வளர்ந்தாள். இவருக்கு அட்ரஸ் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சூராவினுடைய சூரா யாசினுடைய கதாநாயகராக இருக்கிற அந்த நபிக்கு உதவு வந்த அந்த மனிதரை குறித்து அல்லாஹ் சொல்வான், ஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், ஜாஅ மின் அக்ஸல் மதீனா, அக்ஸல் மதீனா அப்படின்னா சப்போப், இன்றைக்கு பணக்காரர்கள் தங்குகிற பகுதி, ஊரினுடைய வெளிப்பகுதி, அவுட்டர். எங்களுக்கு அங்க வந்து ஒரு வீடு இருக்கு, எங்களுக்கு ஐ ஹேவ் எ ஃபார்ம் ஹவுஸ், வெளியே வச்சிருக்கேன் நான் அந்த டீசன்ட் லைஃப்னு. அந்த காலத்துல ஊருக்குள்ள அந்த மனிதர்களை விடவே மாட்டான், ஊருக்கு ஓரமா செருப்பு தச்சுக்கிட்டு உட்கார்ந்தாரு. வஜா மின் அக்ஸல் மதீன ரஜுலுன், எல்லாம் சொன்னான், மனிதர், ஆண், சிங்கம், ஊருக்கு ஓரத்துலேருந்து வந்தான்னா. ஏன், அவன் என்னை பத்தி பேசுறவன், அவனுக்கு அட்ரஸ் இந்த உலகத்துல இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னை பத்தி பேசக்கூடிய இந்த தீனை தூக்கி பிடிக்கக்கூடிய எத்தனையோ பேர் அட்ரஸ் இல்லாதவன் தான். என்ன அழகா சொல்ற பாருங்க, ஜாமின் அக்சல், அவர் விஐபி கிடையாது, அவருக்கு கார் கிடையாது, அவருக்கு சைரன் கிடையாது, அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, ஓரமா. ஆனா அவருக்கு எதுல ஸ்டேட்டஸ், அவர் வாய் என் பேரையும் ஒழிந்தது, அதுதான் ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல அதே மாதிரி சொன்னா, அல்லாஹ்வுக்கு ஆள் கிடைக்கலையா? காலு லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு இந்த ரெண்டு பெரிய சிட்டில எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆள் இருக்கான், எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கான். அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், வலீது பின் முகைரா என்ற அந்த மனிதரை குறித்து பேசினார்கள். வலீது பெரிய அறிவாளி, பெரிய கவிஞர், பிறவி கவிஞர்னு சொல்லுவான் அவனை. அது பிறந்ததுலேருந்தே அவன் எழுதுறவன். அந்த வார்த்தைகள் அவனை பத்தி எழுதும் போது எழுதுவாங்க, வார்த்தைகள் அவன் வார்த்தைகளை அவன் தேட வேண்டியதில்லை, வார்த்தைகள் அவனுக்கு முன்னால வந்து அப்படி நிக்குமா, எதை பேசினாலும் அவன் அப்படியே கொட்டுமா. அவனை பார்த்து சொன்னா இந்த குரான் இந்த வலிதி இறங்கி இருந்ததுன்னா நம்ம ஒதுக்கலாம். போயும் போய் இவர் இது நபி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. போயும் போய் இவருக்கு இவருக்கு வராம மேல ஃபலா யஹ்ஸுன்க கவுலுஹும், என்னுடைய நபியே அந்த வார்த்தையை உங்களை காயப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் சொன்னானே வார்த்தைகளே என் நபியை காயப்படுத்தாதீங்கன்னு சொன்னானே, இந்த வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு அவன் சொன்னான் இது ரெண்டு கரியத்தில் நாங்கள் இறங்கியிருந்தா கூட நாங்கள் ஒத்துக்குவோம், அப்படி ஒரு குரான் வந்துருந்துச்சுன்னா வி வில் அக்செப்ட் இட், நாங்கள் ஒத்துக்குவோம். உடனே அல்லாஹு தாலா அதுக்கு பதில் சொல்கிறான், நபியை எங்கே எது பேசினாலும் அல்லாஹு தாலா உடனே இறங்கி வந்து பதில கொடுப்பான். அடுத்த வசனத்தில் அல்ல, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அல்லாஹுவினுடைய ரஹமத்துகளுக்கு அவர்கள் சொந்தம் கொண்டாடி அவங்க இப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு டைரக்ஷன் கொடுக்குறானா? ரஹமத்தை இறக்குறது அவன், அல்லாஹுவினுடைய ரஹமத்தை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்பதில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல அவன் பங்குதாரர் ஆகணும்னு நினைக்கிறானா? யா அல்லாஹ் இவருக்கு ஏன் கொடுத்த இவரு கூட அப்படின்னு அது என்னமோ கடை சரக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டியான்னு கேக்குறான். அஹும் யக்ஸிமூன ரஹமத ரப்பிக் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அடே அது ரஹமத். இந்த வார்த்தையில இன்னொரு செய்தி, அல்லாஹுவினுடைய ரஹமத்தை அவர்கள் பிரிக்கிறார்களா? எப்படி சொல்றான், குரான் அப்படிங்கிறது ரஹ்மத், நபி அப்படிங்கிறது ரஹ்மத், நபியுர் ரஹ்மா. அதனாலதான் எவன் நல்ல குரானை கெட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டானோ, எவன் பெருமானாரை இதயத்தோடு அணைச்சுக்கிட்டானோ அந்த பிரியம் வந்துருச்சோ அவன் ரஹீம் ஆயிருவான். அப்படி ஏ மெல்டட், அல்லாஹுவினுடைய பிளஸ்ஸிங், அல்லாஹுவினுடைய அந்த அனுக்கிரகம் அவன் மீது இறங்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு தொழுகையில கவனமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு வந்து தொழுகை நிற்கிறோம் சார், தொழுகையில் நமக்கு வந்து ஒரு ஓர்மை வரமாட்டேங்குது, நமக்கு ஒரு மாதிரி ஒரு அஜிடேஷன், அல்லது நம்மளுடைய மைண்டு இங்கேருந்து அங்கே குலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு 10,000 ஓதிட்டு வந்து தொழுகையில் நின்று பாருங்க. தொழுகிறதுக்கு முன்னாடி பாங்க சொன்னோன்னு வந்துட்டு ஒரு 10 ஆயத்தை குரான் எடுத்து ஒரு 10 ஆயம் அல்ல ஒரு பேஜ் வந்து உட்காந்து, அதுக்கு தான் அந்த முன் புண்ணத்து சுண்ணத்து அந்த முன்னாடியே பாங்கு இதெல்லாம் வச்சது, ஒரு 10 ஆயத்தை ஓதிட்டு அப்புறம் தொழுகை. அந்த அதற்கு ஈடு இணையாக இன்னொரு பொருளை சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தர் தொழுது பழகிட்டாரு, அந்த தொழுகை அவரை விடாது, அவரு தொழுகை விட மாட்டார். அதனாலதான் எது நடந்தாலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில போய் நின்றுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன அணுகிறதுக்கு என்னுடைய உதவியை பெறுவதற்கு தொழுகையையும் சபுரையும் தவிர இன்னொரு பொருளை உலகத்துல நான் ஆக்கியே வைக்கல. உதவி வேணும் அப்படின்னு சொன்னா பொருளை கொண்டு, மனிதரை கொண்டு, மக்களை கொண்டு, உலகத்தை கொண்டு, கட்சியை கொண்டு, இயக்கத்தை கொண்டு, கொடு பிடிக்கிறத கொண்டு, அரசியல்வாதிக்கு சோப் போடுறது எதை கொண்டு நடக்காது. ரெண்டே விஷயம் தான், ஒன்னு என்னை தொழுகணும், இன்னொன்னு சபர் செய்யணும். இதை ரெண்டை மட்டும் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா உனக்கு என்னுடைய ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கும், நான் ஹெல்ப்பை கொடுப்பேன். அப்ப அதுதான் உனக்கு ஆறுதலை தருகிற செய்தி. அப்பெல்லாம் தெரிஞ்சதுதான் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், என்ன அவர்கள் அநியாயமாக அல்லாஹுவினுடைய அந்த ரஹமத்தை அவர்கள் பிரிக்கிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அந்த அழிந்து போகிற ஒரு கப்பு உணவு எப்படி யாருக்கு போகணும்னு உலகத்துல நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த இடத்துல திரும்ப அல்லாஹ் ரஹமத்துன்னு சொல்லல, நல்ல கவனிக்கணும். மேலே அவர்கள் அல்லாஹுவின் ரஹமத்தான குர்ஆனையும் நபியையும் பிரிக்கிறார்களான்னு கேட்டு கீழ சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல யாருக்கு எங்க இருக்கணும், என்ன ரிஸ்க் இருக்கணும் அப்படிங்கறத நான் பிரிச்சு வச்சிருக்கேன், அந்த லைனை போட்டிருக்கேன் சொல்லிட்டு சொல்றான், வரஃபனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுக்ரிய, சிலரை சில பேருக்கு நாம் மேலாக கீழாக ஒரு அமைப்பிலே ஆக்கி இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் அல்லாஹ் எப்படி ஆகி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, சிலரை மேல் சிலரை கீழ், இந்த மேல் கீழ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவை உடையவர்களாக ஆக்கியிருக்கிறேன்னு அர்த்தம். மேல் கீழ்னா இவர் ஒசத்தி, இவர் இரக்கம் இல்லை, நல்ல விளங்கிக்கணும். அவரெல்லாம் ஒசத்தி, இவரெல்லாம் இரக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் அந்த இடத்துல பயன்படுத்தல. தேவை அடிப்படையில் உலகத்தில் நாம் ஆக்கி ஒரு செயினாக ஆக்கி இருக்கிறோம். என்ன பணக்காரனுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை செய்யக்கூடிய செயலை ஏழை செய்கிறான். ஏழைக்கு பொருளாதாரம் தேவை, அது அவன்கிட்ட இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே லெவல் தான். அல்லாஹ் சொன்ன ரெண்டு பேரும் ஒரே லெவல் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வேலையை உன்னால செய்ய முடியாது. உன்னால அதை செய்ய முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன, நீ பெரியாளு? இவனுக்கு பணம் கையில் இல்லை, அது அவன்கிட்ட இருக்கு. ரெண்டு பேரினுடைய தேவையை எல்லாம் ஈக்குவலிட்டி ஆக்கி வச்சிருக்கான். அப்போ என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். முடியாதே உலகத்தில் ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்ண முடியாதே? முடியாதுல்ல. அப்போ அவரிடத்தில் நான் தேவையாக ஆகிறேன், அது கக்கூஸ் கழுவுறதா இருந்தாலும் சரி. அப்ப அதை விட ஒரு பங்கு நீ கீழே இறங்கி போயிட்டேன்னு அர்த்தம். இன்னொருத்தன்ட்ட தேவையாக ஆகிற போது நம்ம என்ன செஞ்சிடறோம், அவன் தான் முக்கியம். இல்ல என்கிட்ட காசு இருக்கு இல்ல அப்படிங்கிற அல்ல, அவன் வரமாட்டேன்ட்டா அந்த வேலையை உன்னால செய்ய முடியாது. அந்த ஃபுல்ஃபில்னஸ் எவ்வளவு அழகா குரான் பேசுது பாருங்க. இந்த உலகம் நடைபோடுவதற்கு செயல்படுத்தி வைத்திருக்கிற ஸ்டைல் தான் அது. இன்னைக்கு இதைத்தான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றான். இன்னைக்கு இதைத்தான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த நாள் ஒரு திருச்சியில் ஒரு மாநாடு நடந்துச்சு, பிசினஸ் சம்பந்தமா, இஸ்லாமிய பொருள் அதே மாதிரி சிறு தொழில் இதே மாதிரி சொன்னார். அவர் சொல்லும் போது சொன்னாருமே, பிசினஸ்னா என்ன, ஒருவன் தேவையை இன்னொருவன் பூர்த்தி செய்வது. அது எந்த வகையிலே வேண்டாலும் இருக்கலாம். ஒருத்தன் தேவைன்னா அவனுக்கு தேவைப்படுது, இவர் காசு கொடுக்குறாரு, இவருக்கு தேவைப்படுது அதை வாங்கிக்கிறாரு, ரெண்டு பேருமே ஈக்குவல். அதுல பெருசு சின்னதுலாம் இல்லை. அகும் எக்ஸி அல்லாஹ் கேட்கிறான் பாதகம், தேவைக்காக வேண்டி நாம் இப்படியா? ஏன்னா உலகம் பயணிக்க வேண்டும். யாரும் யாரிடத்திலும் தேவையில்லாம எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கலாம். அவர் உணவை அவரே விதைச்சுக்கலாம், அவர் சட்டையை அவரே நெஞ்சுக்கலாம், அவர் சாப்பாட்டை அவரே எடுத்துக்கலாம், எல்லாமே அவர் அவரே அவரே நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா உலகம் பயணிக்காது. அந்த உலகத்தினுடைய மூவ்மெண்ட்டுக்காக வேண்டி நாம் அப்படி அவர் பிள்ளைய அவரே பெற்றுக்கிறாரு எல்லாமே, என்ன நடக்கும்? அப்படி எல்லாமே நடக்குது. அவர் சாப்பாடு அவரே ஆகிறார், அவரே சாப்பிட்டுக்கிறாரு, அவரே துணியை தச்சுக்கிறாரு, நெஞ்சுக்கிறாரு, அவரே போட்டுக்கிறாரு, அவரே படுத்துக்கிறாரு. உலகம் ஒரு ட்ரை ஆயிரும், வாழ மாட்டான். அவனே குழியை வெட்டி உள்ள போய் படுத்துக்குவான், ஆனா செத்து போயிடறான்டான்டுவான். அவமா இல்லையா? இது தேவை இருக்கு போய் தான் அதை நோக்கி ஓடுறான். வாலிபம் வந்த உடனே தனக்கு அந்த தேவை, தன்னுடைய ஆசை, தன்னுடைய இச்சை, அதை போக மனைவியை நோக்கி ஓடுறான். அந்த தேவை ஒருத்தனுக்கு இல்லை, ஒரு வீட்டுக்கே போக மாட்டான். அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போட்டுருப்பான், இவன் பாட்டுக்கு எங்கேயாவது போட்டுருக்கா, எப்படி இருக்கும் உலகம்? அப்ப அல்ல என்ன சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இதனால ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியில இவர் பெரியவர் அவர் சின்னவரெல்லாம் இல்லை. இவர் தேவை அவருக்கு, அவர் தேவை இவருக்கு. குரான் ஆடையை போன்றவர்கள் ரெண்டும் தேவை. உடம்பு இருந்தால் தானே சட்டையை போட முடியும், சட்டை இருக்கு, சட்டை எதுக்கு தேவைப்படும்? உடம்பு இருந்தா தானே தேவைப்படும். அந்த ஈக்குவாலிட்டி. அல்லாஹு அக்பர். லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரிய வ ரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். கடைசி வார்த்தையில அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அவர்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அல்லது மறுமையில இவங்க எதெல்லாம் கொண்டு வர்றாங்களோ எல்லாத்தையும் விட அல்லாஹுவினுடைய குரானும் அல்லாஹுவினுடைய நபியும் அல்லாஹுக்கு பெருசு. ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டான். எந்த ரஹமத்தை அவன் பங்கு போட்டு இவன் எனக்கு கிடைக்கல, முகை வலிது முகைராக்கு ஏன் போலன்னு பேசிக்கிட்டு இருக்கானோ, அது என்னுடைய செய்தி, நான் உயர்வாக கணிக்கக்கூடிய செய்தி அது. நீ உலகத்துல நீ அதை செஞ்ச இதை செஞ்ச, நான் பெரிய தான தர்மம் செஞ்சிட்டேன், அப்படி இப்படி அங்க நீ வந்தாலும் கூட என்னிடத்தில் மரியாதைக்குரிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டா என்னுடைய வேதம் தான். இதை எவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானோ அவன் என்கிட்ட விஐபி. இது மேல எவன் காதல் வச்சிருக்கானோ, இந்த ஆயத்தை விருப்பப்படுறானோ, இந்த குரானை மதிக்கிறானோ, இந்த சிந்தனையில இருக்கிறானோ, அந்த நபியை விரும்புறானோ, அவன் என்கிட்ட விஐபி. என்னுடைய ரஹமத் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை பற்றி பேசிய, அவர்களை துண்டாடிய அந்த மக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஜீன். அவங்களை கிண்டல் பண்றவங்க, இன்னைக்கும் இஸ்லாமிய போர்வையில் இருந்து பெருமானாரை கிண்டல் செய்பவர்கள் உண்டு. நல்லா விளங்கிக்கணும். ஏன் அந்த நபியினுடைய அந்த உயர்வு பெருமானார்னா யாரு அப்படிங்கிறது விளங்காததுனால பேசுபவர்கள் உண்டு. தெரியாம நம்ம பாட்டுக்கு நம்மளே கூட சில நேரத்தில் ஏதாவது பேசிடுவோம். அல்லாஹ் சொல்றான், அப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே இல்லடாங்க. நான் குர்ஆனை ஆழமாக நாம் படித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து ஒரு ஹையரார்கி, அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புரோட்டோகால், அழகான வார்த்தை புரோட்டோகால் சொல்லுவான். யார்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு. பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு புரோட்டோகால் போடுறான். இப்படித்தான் நீனா ஓ இஷ்டத்துக்கு எதுவும் செய்யறதுக்கு உரிமை இல்லை என்ன கேட்டா, ஹீ இஸ் மை மெசஞ்சர், நான் என்ன சொல்றேன்னு அது மாதிரிதான். அந்த பொருளிடத்துல நீ போய் பேசுறதா இருந்தா எதுனாலும் அப்படித்தான் செய்யணும். நீ பெருமானார் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தையினுடைய தொனிக்கு மேலே நீ பேசக்கூடாது. புரோட்டோகால், புரோட்டோகால். இது ஒரு செய்தி இல்ல, இதே மாதிரி 9000 செய்தி எல்லாம் சொல்றான். அந்த நபிட்ட எப்படி நிக்கணும், எப்படி உட்காரணும், அவர் எல்லாமே குர்ஆன் சொல்லுது. அந்த நபியோடு ஒன்றாக தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட அந்த மனைவிகள் யார் தெரியுமா? அந்த மனைவி அந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட காரணத்தினால் குர்ஆன்ல எல்லாம் சொல்லுவான். அவர் அந்த பெட்ல இருந்தாங்கல்ல, யா நஸா அன்னபிய லஸ்துன்னக அஹத மினன் நிஸா, அன்னைக்கு அது சொல்லும் போது இதுதான் சொன்னேன். நபியினுடைய மனைவிகளே உங்களுக்கு ஒரு உதாரணம் உலகத்திலே கிடையாது. உலகத்தில் உங்களை மாதிரி இன்னொரு பொம்பளையே இல்லை. குர்ஆன் நேரடியாக பேசுகிற வார்த்தை, மற்றதெல்லாம் சொல்லல. ஏன் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை, உங்களை மாதிரி தான் 1000 பொம்பளை இருக்காங்களே, இல்ல. யூ ஆர் ஸ்பெஷல் எல்லாம் சொன்னான். யூ ஆர் சோ ஸ்பெஷல் பிகாஸ் யூ லிவ் த லைஃப் வித் மை ப்ராபட். அந்த ஆயத்தை எப்படி பார்க்கணுங்க கூடிய பார்வை, பேசுறதுல இருந்து கேட்கறதுல இருந்து. லா தத்குலு புயூதன் நபி இல்ல அன் யுதன லக்கும். அந்த காலத்துல ஆபீஸ் கிடையாது, எம்பிஏ கிடையாது, இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் வேர்ல்டு கிடையாது. பெருசா கதவை போட்டு வெளியே மூடி வச்சு அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையாதீர்கள் போடுறான்ல. இன்னைக்கு வெளியே ஒட்டி வச்சிருக்கான்ல, பிஸியா இருப்பாரு, போன் பேசிக்கிட்டு இருப்பாரு, அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையாதீர்கள். ஆபீஸ்ல மேனேஜர், சிஓஇ, டாக்டர் எல்லாத்துக்கும் போட்டிருக்கான் இல்லையா, தெர் இஸ் நோ பர்மிஷன் வித்தவுட் தெர் இஸ் நோ போடுறாங்க உள்ள வராத. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியை பார்த்து மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னா, லா தத்குலு புயூதன் நபி இல்லா அன் யுதன லக்கும், உள்ள வான்னு சொன்னா மட்டும்தான் என் ப்ராஃபட்டினுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு. டோன்ட் என்டர் த ஹவுஸ் ஆஃப் மை ப்ராஃபட் வித் யுவர் ஓன் வித்தவுட் பெர்மிஷன். இதெல்லாம் ஏன் வார்த்தை இல்லை, குர்ஆன் பேசுற வார்த்தை. இட் இஸ் நாட் மை வேர்ட், இது என் சொந்த வார்த்தை இல்லை. அல்லாஹ் இந்த புரோட்டோகால ஒன்னு ஒன்னா சொல்றான். இத இந்த இந்த பார்வையில பெருமானார பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெருமானார் யாருன்னு நமக்கு வழங்கும். பெருமானார எப்படி நம்ம பார்க்கணும், அல்லாஹ் பெருமானாரை எப்படி சொல்லித்தான், அவன் தானே அடையாளம் காட்டினான், இவர் நபி அப்படின்னு காட்டினது அவன் தான். இந்த கண்ணாடியை போட்டு ஒருத்தர் பார்த்தார்னா பெருமானாருடைய தரஜாவே வேற. அந்த பேரை சொல்றது கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் சொல்லணும். அந்த பேரை சொல்லும் போது கூட நம்ம ஒழுங்கா சொல்றோமா, அந்த மனோநிலை ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் சொல்லணும். இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா அருமையா சொல்றான், சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூராவினுடைய 95வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும் போது அழகா சொல்றான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, இப்படிதான் இது பேசினா அப்படியே போயிட்டே இருக்கும். 15வது சூறால 95வது வசனம் சூரத்துல் ஹிஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான், பெருமானாரை பற்றி பேசுகிற போது கடைசி ஆயத்துக்கள் அதுல அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்த பிமா துஅமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், நபியே நான் என்ன சொன்னனோ நீங்க அதை மட்டும் செய்யுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க என்னுடைய ப்ராஃபட், அதனால அரித் அனில் முஷ்ரிகீன், நீங்கள் உங்களை மறுப்பவர்களை பற்றி, எனக்கு இணை கற்பிப்பவர்களை பற்றி, சிறுக் செய்பவர்களை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படானா அவங்கள விட்டுருங்க, லெட்தம் அவங்கள விட்டுருங்க, நீங்கள் சொல்லப்பட்டதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னா கஃபைனா கல் முஸ்தஹ்ஸிஇன், இது ஒரு பெரிய வார்த்தை. இப்போ நம்ம படித்தோம்ல, வார்த்தைகளே என் நபியை காயப்படுத்தாதீர்கள், லா தஹ்சன் லா யஹ்சுங்க கவுலுஹும், நபியே அந்த வார்த்தைகள் கவலைப்படுத்த வேண்டாம் இல்லை, வார்த்தைகளே என் நபியை கவலைப்படுத்தாதீர்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன்ன கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸிஇன், நபியே உங்களை யார் எள்ளி நகையாடுகிறார்களோ, உங்களை யார் கேவலமா பேசுறானோ, உங்களை வந்து சமிக்கைகளால் சிந்தனையால் பேச்சால் அவர்களுடைய உள்ளத்தால் யார் உங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பகரமாக அல்லாஹ் சொல்றான், உன் இடத்தில் நான் இருக்கிறேன். கஃபைனாக்கே அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கஃபா அப்படின்னு சொன்னாலே அந்த அர்த்தம் வந்துடும், நான் போதுமான கஃபானா, நாங்கள் போதுமானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்ற கஃபைனாக்கே, நீ நிக்கிற இடத்துல உன்னுடைய ஸ்டாண்ட்ல உன்னுடைய அந்த இடத்துல நான் நின்று அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறேன், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் பார்த்துவேன். என்ன பார்த்து? அல்லதீன யஜ்அலூன மா அல்லாஹ் இலாஹன் ஆகர் ஃபஸௌஃப யஅலமூன். அல்லாஹுக்கு பகரமாக இன்னொரு இறைவனை இன்னொரு கடவுளை எவர்கள் சித்தரிக்கிறார்களோ அவர்கள் கூடிய விரைவில் விளங்கிக் கொள்வார்கள். அவர்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு சொல்லும். அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் எழுதப்படுகிறது. கடைசியாக அந்த பெருமக்கள் எழுதுகிறார்கள், அவன் இந்த துனியால இருக்கும் போதே தெரிஞ்சுக்குவான், ஒண்ணு வாழும் போது அப்படி ஒரு வாய்ப்பு அல்லது மரண நேரத்தில் கிடைக்கும். இறைவனுக்கு பகரமாக அடுத்த பொருட்களை யாரெல்லாம், அது குழந்தையோ பொருளாதாரமோ செல்வமோ எதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் எல்லா இடத்துல உட்கார வச்சானோ, நாளை உயிர் ரூஹு பிரிகிற போது அந்த கட்டில படுத்திருக்கும் போது அல்லாஹ் சொன்னா காம்பேன் இப்ப சௌஃபை ஆலமுன், இதெல்லாம் அல்லாஹ் இல்ல, நம்மளை படைச்சு நம்மளை பாதுகாத்தவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளங்க வச்சுதான் நான் மௌத்தாக்குவேன் சொல்லிட்டு அல்லாஹ் கேக்குறான். இதே இந்த வசனத்துல உள்ள வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு தெரியும், நாம் புரிந்து இருக்கிறோம், நமக்கு விளங்குகிறது. அன்னக எதி குசதுரு, அவர்கள் பேசுகிற பேச்சால் உங்களுடைய உள்ளம் சோர்வடைகிறது, சிரமம் அடைகிறது அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய உள்ளத்துல டிப்ரெஸ்ட் ஆகுது, சில நேரத்தில் நீங்க சிரமப்பட்டு போறீங்க, அந்த வார்த்தைகள் உங்களை சிரமப்படுத்துகிறது, அவர்களுடைய சிரம அவருடைய செயல்கள் உங்களை சிரமப்படுத்துகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். அந்த டிப்ரெஸ்ட்லேருந்து நீங்க வெளியே வரணும்னா, அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு தொடாமல் இருக்கணும்னா, அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, ஒரு 10 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வேலையை பாருங்க. டிப்ரெஷனையும் சொல்லிட்டு அல்லாஹ் மருந்தையும் சொல்றான், உங்களுடைய இறைவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், வக்கும் மினஸ் சாஜிதீன், நீங்கள் சஜதா செய்து அல்லாஹுக்கு உங்களுடைய அந்த நன்றியை வெளிப்படுத்துங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், நீ உங்களுக்கு மௌத்து வருகிற வரை அல்லாஹ்வினுடைய அந்த இபாதத்தை நீங்கள் ஒரு காலம் விட்டுவிட வேண்டாம். அப்ப இந்த இடத்துல கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸியீன், அந்த உங்களை எள்ளி நகையாடுபவர்களுக்கு நாங்களே போதுமாக இருக்கிறோம். இதற்கு விளக்கம் எழுதுகிற அந்த பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஃபகமரஹும் ஃபவக்அ ஃபீ அஜ்ஸாதிஹிம், இப்படி ஒரு கூட்டம் செஞ்சான். பெருமானார் போகிற போது தங்களுடைய கண்சாடைகளால் சமிக்கைகளால் பெருமானாரை குறித்து குத்தி காம்பித்தான். வரலாறு வருகிறது, நம்ம சொல்லுவோம்ல சும்மா யாராவது போகும்போது, அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி அந்த 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 சிம்பிள், நம்ம செய்யக்கூடிய சிம்பிளுக்கு பல அர்த்தம் இருக்கும். ஒருத்தர் போறாரு அப்படின்னா கண்ணால அப்படின்னா ஆள் வந்துட்டான், அதுல எத்தனை அர்த்தம் வேண்டாலும் எடுத்துக்க முடியும். அடிக்கடி சொல்ற செய்தி, அரபுகளுக்கு தமிழக தமிழ்நாட்டுக்காரன்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம், அடுத்து நான் டிராவல் பண்ண அளவுக்கு உலகத்தில் பேசக்கூடிய அந்த மொழியில உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா உலகத்தினுடைய மொழிகளிலும் பேசுனா முழுசா பதில் சொல்லுவான். ஏதாவது ஒண்ணு கேட்டா ஏ நாம் எஸ் நோ அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்மால் மட்டும்தான், இதுக்கு பல அர்த்தம் உண்டு. அந்த எங்க விழுகுதோ அந்த நீட்டலுக்கும் அந்த சுருக்களுக்கும் எல்லாத்துக்குமே அர்த்தம் மாறி வரும். எந்த அரபிட்டையாவது போய் ஏதாவது பேசும்போது கடுப்பாயிருவான், கோவம் வந்துடும், ஒன்னு வாயை திறந்து சொல்லு, நீ என்ன சொல்ல வர்ற எனக்கு விளங்கலம்மா. ஆனா நம்ம ஆளுகளுக்கு இது புரியும், வார்த்தையே பேசாமல் முழு பேச்சையும் இதுலயே பேசி முடிச்சிடலாம், முடிக்கிறானா இல்லையா நம்ம ஆளு. அது சரி, பெருமானாரை உங்களை பார்த்து கன்சாட பண்ணாங்க, அவங்க மனசுல வேற இருந்தது. ஃபகமரஹும் ஃபவக்அ ஃபீ அஜ்ஸாதிஹிம் கஹைஅத்தி தானா ஹத்தா மாது, உலகத்தில் பெருமானாரை பார்த்து கண்சாடை செய்தால், அவர்களை குத்தி பேசினால், அவர்களை வந்து கேவலமாக தன்னுடைய மற்ற காரியங்களால் தன்னுடைய செய்கைகளால் கண்ணால் உடம்பால் இப்படிலாம் செஞ்சு காமிச்சா என்ன நடக்கும்னு உங்க காலம் உங்கள் பின்காலம் கியாமத்து நாள் வரை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதுகிறார். அல்லாஹ் அவர்களுடைய உடம்பில் ஒரு விதமான செதில் தன்மையை ஏற்படுத்தினான். அது எப்படி இருந்துச்சுன்னா இந்த அம்மை போட்டவனுக்கு எப்படி முகத்துல புள்ளி புள்ளியாவா திரும்ப வந்து அப்படி குத்து குத்துனது மாதிரி இருக்கும். அது எத்தனை ஃபேஷியல் கிரீம் போட்டாலும் எத்தனை வந்து பியூட்டி பார்லர்ல போய் தடவி எடுத்தாலும் அதை எடுக்க முடியாது அந்த இது அந்த மாற்றம். அதே மாதிரி நாம் உடம்பு முழுக்க ஆக்கினோம், உடம்பு முழுக்க அவர்களுக்கு ஆனது. அது எவ்வளவு நாள் இருந்துச்சு? ஹத்தா மாத்து, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறுமையை நோக்கி பயணிக்கிற வரை அவர்கள் அதே பிடிமானத்தை நான் வச்சிருந்தேன், அதை கொஞ்சம் கூட தளர விடல, அந்த இதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் விடல. ஏன்னு அது அடையாளமாக இருக்கு. என் நபியை குறித்து இப்படியெல்லாம் சாடை செய்தால் அல்லாஹ்வினுடைய சாட்டை அடிகள் கிடைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் விளங்குகிற அந்த சிந்தனைய ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்ஷால்லா தொடர் இன்னும் முடியல. இன்னும் அல்லாஹ் சில செய்திகளை, அந்த நபியை குறித்தான உயர்வுகளை அடுத்து வெளிரங்கமாக உள்ரங்கமாக அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நுணுக்கமான அந்த செய்திகளை நம்முடைய முஃபஸ்ஸிரீங்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். இது ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படி படிக்கும் போதே நினைச்சேன், தர்ஜுமாவை படித்து ஒரு காலத்திலும் இந்த செய்திகளை உள்வாங்கவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை அல்லாஹ்வா யாருக்காவது பிளஸ் பண்ணி அந்த குர்ஆன் மேலே உள்ள ஆர்வத்தில் அது மேலே உள்ள ஒரு லவ்வில் ஒருவேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம், தெரியாது, இல்முக்கு யாரும் தடவோட முடியாது. ஆனால் வெறும் தர்ஜுமாக்கள் உதவாது. அந்த நேரடியான வஹியினுடைய வார்த்தைகள் தான் மொஜிசா. இப்போ எந்த தஃப்சீர் எந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தாலும் நபியே கவலைப்படாது, அவ்வளோதான். ஆனால் இதற்கு அந்த அந்த விளக்கமான ஐயுஹல் கவுல் லா தஹ்சன் ரசூலி, அதை படிக்கும் போதே எப்படி இருக்கு, வார்த்தைகளே என் நபியை காயப்படுத்துறாரு. அவரு இதே இதை தெரிஞ்சு சொன்னாரா நம்ம கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், புத்தகங்களே பத்திரமாக இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். புத்தகங்களே பத்திரமா இருங்கள், எங்க பிள்ளைங்களை கிழிச்சிடாதீங்க. பிள்ளைங்க தான் கிதாபை கிழிக்கும். இது என்ன கிதாபை பார்த்து பிள்ளைகளை கிழிச்சிடாதீங்கிறாருனா, பல வாழ்க்கையை கிழிச்சு போட்டிருக்கு அந்த புக்கு, பல பேரை காணடிச்சிருக்கு அது. அதுக்கு அழகா அந்த சொல்லுவான். அந்த மாதிரி அல்லாஹு தாலா அதை விட 1000 மடங்கு இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் இந்த நபியை பற்றி பார்வையும் தான் ஒரு மனுஷனுடைய ஈமான்ல முழுமையை தரும். ஆக அந்த சிந்தனையை அல்லாஹு தாலா இந்த சூரா யாசின் மூலமாக விளங்குகிற மறுமை குறித்தான, நபியை குறித்தான, உயர்ந்த குரானை குறித்தான உயர்ந்த சிந்தனைகளை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் எந்த மூலைகளில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த குரானை நாங்கள் கேட்டு அதை எவ்வளவு ஆனந்தமாக அனுபவிக்கிறோமோ அந்த ஆனந்தத்தை யாழ்லா எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும், எங்களுடைய மரண நேரத்திலும், எங்களுடைய கபரிலும், நாளை கியாமத்து நாளையிலும் அதன் மீது உள்ள அந்த பிரியத்தை கொஞ்சமும் குறைவில்லாமல் யாழ்லா எங்களுடைய இதயத்தில் தந்தருள் உரிவாயாக. யாழ்லா இந்த குரானுக்காக வேண்டி உலகத்தினுடைய மூலைகளில் எத்தனை பேர் எத்தனை விதமாக பாடுபடுகிறார்களோ அத்தனை பேரையும் உன்னுடைய ரஹமத்தால் உன்னுடைய அருளினால் யாழ்லா நீ பொருந்தி கொள்வாயாக. யாழ்லா குறிப்பாக எங்களோடு வாழ்ந்து இதே மண்ணில் இதே பகுதியில் யாழ்லா அந்த ஹிப்ஸ் மதரசாவில் எத்தனையோ மாணவர்களை ஆபீஸ்களாக உருவாக்கி உன்னுடைய இந்த வேத வார்த்தைகளை அவர்கள் அந்த இளம் பிஞ்சுகளுடைய உள்ளத்தில் இறக்கி கொடுத்த யாழ்லாஹ் எங்களுடைய அந்த மௌலானா ஹுசைன் ஹசரத் அவர்கள் யாழ்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். யாழ்லாஹ் அவர்கள் எந்த குரானை அந்த பிள்ளைகளை ஓத வைத்தார்களோ அந்த பாக்கியமிக்க அந்த மனமான செயலுக்கு பகரமாக யாழ்லாஹ் நீ அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக. யாழ்லாஹ் அவர்களுடைய கபரிலே இந்த குரானை அவர்களுக்கு தோழனாக ஆக்கி தருவாயாக. யாழ்லாஹ் எந்த குரானுக்கு பாடுபட்டார்களோ நாளை மறுமை நாளையில் பெருமானாரோடு அந்த குழந்தைகளோடு, எந்த குழந்தைகள் இந்த குரானை மனனம் விட்டனவோ அந்த குழந்தைகளோடு பெருமானாரை சந்திக்கிற பாக்கியத்தை அந்த ரூஹுக்கு யாழ்லாஹ் அந்த ஹசரத்துக்கு தந்து அந்த ஹசரத்தினுடைய எல்லா சேவைகளையும் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து யாழ்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக. யாழ்லாஹ் அதே போன்று உலகத்தின் எந்த மூலைகளிலெல்லாம் இந்த குரானுக்காக வேண்டி உலமாக்கள் பாடுபடுகிறார்களோ, மற்றவர்கள் பாடுபடுகிறார்களோ, படித்தவர்கள், அறிஞர்கள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் யாரெல்லாம் இதை உள்வாங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு திரிகிறார்களோ, அவர்கள் அத்துணை பேரையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யாரெல்லாம் நீ பொருந்தி அவர்களை இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஆக்கித்தருவாயாக. யாரெல்லாம் அவர்கள் மரண நேரத்தில் குர்ஆனை நேசிக்கிற மனோநிலையோடு, யாரெல்லாம் உன்னின் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக மரணிக்கிற மக்களாக, யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கும் நாளை கபரிலே யா அல்லாஹ் இந்த குர்ஆனை தோழனாக ஆக்கி தந்து அவர்களுடைய அந்த கபருனுடைய நாட்களே தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக அவர்கள் எழுப்பப்படுகிற போது எழுந்திருக்கிற நல்ல ஆத்துமாக்களில் யா அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த குர்ஆனை நேசம் செய்கிற மக்களில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடைய சந்ததிகளையும் கியாமத் நாள் வரை இப்படியே நேசம் செய்து அதை நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து சுகம் காணுகிற, அதிலிருந்து அறிவை பெறுகிற நல்ல சந்ததிகளாக யா அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த சந்ததிகளை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொண்டு உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் கியாமத் நாள் வரை இதே போன்ற மஜ்லிஸுகள் உலகம் முழுக்க நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் உதவி புரிவாயாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته This audio was downloaded from TamilIslamicMedia.com